ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு வேதாந்தா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
பூர்வீமாம்ச சாஸ்திரத்துக்கு உதவியா இருக்கு அப்படின்னு கேட்டா, பூர்வீமாம்ச சாஸ்திரத்துல இந்த உதாரணங்கள் எல்லாம் கொடுத்துருக்கு. இந்த கர்மமானது இப்படிப்பட்டது, இந்த சாஸ்திரத்தை இப்படி விசாரம் பண்ணணும் அப்படின்ட்டு விசார பத்தியும் உதாரணங்களும் கொடுத்திருக்கு. ரெண்டு விஷயம் அதுல முக்கியமா நமக்கு வேணும். வேதாந்திகளுக்கு ரெண்டு விஷயம் தேவை, உதாரணம் அதே மாதிரி விசார பத்தி. ஒரு சாஸ்திரத்தை ஒரு வாக்கியத்தை எப்படி விசாரம் பண்ணணும் அப்படிங்கறது அங்கதான் சொல்லியிருக்கு. அதே மாதிரி அது பிரமாண சாஸ்திரம்னு சொல்லப்படுறதுனால. அதே மாதிரி இன்னொன்னு அதுல உதாரணம் கொடுத்திருக்கு. இந்த உதாரணங்களை வேதாந்தத்துல உபயோகப்படுத்துறாங்க. இன்னைக்கு காலத்துல நாம வந்து வேதாந்த உதாரணம் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம இன்னைக்கு பிராக்டிக்கலான இன்னைக்கு காலத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு உதாரணம் கொடுத்துக்கலாம். இன்னைக்கு விஷயம் கொடுக்கற விஷயத்தை வச்சு உதாரணம் கொடுத்து நம்ம அதை விளக்குறோம். ஆனா சாஸ்திர கிரந்தங்கள்ல அப்படி சொல்லப்படல. சாஸ்திர கிரந்தங்கள்ல கொடுக்கப்பட்ட உதாரணங்கள் எல்லாமே பகவான் பாஷ்யக்காரரா இருக்கட்டும், இல்ல மத்தவங்களா இருக்கட்டும், அதுக்கு விளக்கம் எழுதினவங்க மத்தவங்களா இருக்கட்டும், இந்த கிரந்தத்திலேயே நம்ம பார்ப்போம். பல இடத்துல உதாரணங்கள் பலதும் வந்திருக்கும். பல அந்த உதாரணங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதா இருக்கும், ஏதோ ஒரு கர்மத்தை அடிப்படையா, அந்த கர்மத்துல இந்த மாதிரி பண்ணிருக்கேன், அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு கர்மத்தை காரணமா வச்சு எடுத்துருவாங்க. அப்ப அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பூர்வீமாம்ச சாஸ்திரமானது முக்கியமா இருக்கும். அதுக்கப்புறம் உத்தரமீமாம்ச சாஸ்திரம்னு சொல்லப்படுற வேதாந்த சாஸ்திரம். மீமாம்சம் அப்படின்னு சொல்லி சொன்ன என்ன, பூஜித விசாரம். மாங் மானே தாத்து, பூஜித விசாரம் அப்படின்னு அர்த்தம். மரியாதைக்குரிய ஒரு விசாரம், மேன்மையை அடையக்கூடியது. மரியாதைன்னா என்ன மரியாதை, சார் சர்ஜி அப்படிமா, சர்ஜி அந்த மரியாதை இல்லை. இங்க மேன்மையை அடையக்கூடிய நிலை, அதுதான் மரியாதை. மேன்மைங்கிறது ரெண்டு வகையா இருக்கு, ஸ்ரேயஸ்ச ப்ரேயஸ்ச அப்படின்னு ரெண்டு வகையா சொல்றான். ஒன்னு உலக ரீதியா கம்பேரிட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் நான், கம்பேரிட்டிவ் கிரேட்னஸ். உலக ரீதியா நாம அடையக்கூடிய இன்னொரு விஷயத்தோட சம்பந்தப்படுத்தி பார்க்கும் போது மேன்மை. அவனுக்கு இவன் மேன்மை, ஏன் அவன் பெரிய போஸ்ட்ல இருக்கான், பெரிய பதவியில இருக்கான். இவனுக்கு அவன் மேன்மையானவன், ஏன் அவன் பெரிய பணக்காரனா இருக்கான். அப்படி வசதிகள் வாய்ப்புகளை வச்சுட்டு நாம இன்னைக்கு மேன்மையை அடிப்படம் பாக்குறோம். இந்த உலகத்துல மாத்திரம் இல்ல, உலகத்துலன்னு சொல்லி சொன்னா இந்த உலகத்துல மாத்திரம் எடுத்துட்டு கூடாது, சொர்க்கத்திலயும் போனாலும் இதே பிரச்சனை தான். நீங்க பின்னாடி சீட்ல இருக்கீங்க, இன்னொருத்த முன்னாடி சீட்ல இருக்கான், மேல முன்னாடி நமக்கு முன்னாடி ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கான் சிம்மாசனத்துல. அது யாரா வேணா இருக்கட்டும், இந்திரனா இருக்கட்டும், இல்ல வேற யாராவது இருக்கட்டும், ஏதோ ஒரு பகவான் உட்கார்ந்துட்டு இருக்காரு நமக்கு முன்னாடி. இப்போ நம்ம உட்காந்துருக்கோம், நமக்கு முன்னாடி சீட்ல வேற ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. இப்ப அந்த வேற ஒருத்தர் அந்த சீட்ல போறதுக்கான காரணம் என்ன, ஏன் எனக்கு அந்த சீட்டு கிடைக்கல, எனக்கு சிந்தனை வரும். ஏன்னா நான் இன்னும் பக்கத்துல இருந்து பகவான, இந்த பகவானை மாத்திரமே வழிபடுறவங்களா இருக்கிறவங்க அவங்க நினைக்கக்கூடியது, நான் ஏன் அந்த சீட்ல போய் உட்கார்ந்துருக்க கூடாது. அது பக்கத்து வீட்டுக்காரனா இருந்தா இன்னும் போறது அவங்களுக்கு கொடுமையா இருக்கும். அந்த சீட்ல உட்காரவன் பக்கத்து வீட்டுக்காரனா இருந்தா இன்னும் கொடுமையா இருக்கும், ஏன் எனக்கு அந்த சீட்டு கொடுக்காம அவனுக்கு கொடுத்தாரு பகவான் அப்படின்ட்டு. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய இருக்கு. ஏற்றத்தாழ்வு கம்பேரிட்டிவ்னு சொல்லி சொன்னாலும் ஏற்றத்தாழ்வு இருக்கு. ஏற்றத்தாழ்வு இருந்தாலே துக்கம் இருக்கு. அடிப்படை அங்கதான் வருது நமக்கு. இந்த விசாரத்தினுடைய அடிப்படை என்ன, இந்த ஏற்றத்தாழ்வு எங்க இருந்தாலும் அங்க துக்கம் இருக்கு, துன்பம் இருக்கு அப்படிங்கிறது. அதனால இப்ப இந்த பூர்வீமாம்ச சாஸ்திரத்துல சொன்ன மாதிரி இந்த அது கர்மகாண்ட சாஸ்திரம், அதே பாகத்துல தான் மற்ற பல சாஸ்திரத்தையும் விசிஷ்டா துவைத்தமா இருக்கட்டும், இல்ல துவைத்த சாஸ்திரத்தையும் இருக்கட்டும், இல்ல மற்ற மதங்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம அந்த பூர்வீமாம்ச பாகத்துல கொண்டு போய் தள்ளிடுவோம். ஏன்னா அங்கேயும் கிட்டத்தட்ட இதே மாதிரிதான், நீ நல்லது செஞ்சா நீ நல்ல பலனை அனுபவிப்ப, நீ கெட்டதை செஞ்சா சாமி ஒன்னு அடிப்பாரு, இதுதான் அங்கேயும். அதனால அதெல்லாம் ஒரு பாகத்துக்கு வந்து சேர்ந்துடுறது. இந்த வேதாந்த சாஸ்திரத்துல இப்ப என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா, சூப்பர்லேட்டிவ் கிரேட்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அதாவது மத்த எல்லாத்தோடையும் சம்பந்தப்படுத்தி பார்க்க முடியாத அளவுக்கு மேன்மை, மத்த எல்லாத்தோடையும் சம்பந்தப்படுத்தி பார்க்க முடியாத ஒரு மேன்மை. இப்ப ரெண்டு வகையா இதுல சொல்லும் போது சொன்னது சாதனா பஞ்சகம் அப்படிங்கிற கிரந்தம். அதுக்கு வந்து அங்க சொல்லும் போது விலை மதிப்பற்றது அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு விசாரம் பண்ணும்போது சொன்ன, என்னது விலை மதிப்பற்றது அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு விஷயத்த ரெண்டு அர்த்தம் வர முடியும். எந்த அர்த்தத்துல நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படிங்கறது ஒரு சீப்பான மேட்டர்ப்பா, அதை போய் நீ உழவு பெருசா அது விலை மதிப்பே இல்லாதது அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அதுக்கு ஒரு மதிப்பே இல்லாத அதை போய் நீ பேசிட்டு இருக்கிய அப்படின்னுட்டு அப்ப அந்த அர்த்தத்திலயும் வருது. இன்னொன்னு விலை மதிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா இதுக்கு விலையே போட முடியாது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு மேன்மையா சொல்றதா இருக்கு. சமஸ்கிருதத்திலயும் படிப்போம் பின்னாடி, என்னது பண்டிதன் சொல்லி சொல்றோம் ஒருத்தர், பண்டா எஸ்ய அஸ்தி பண்டா பண்டிதக, பண்டா அப்படின்னா ஞானம், ஞானம் யாருக்கு இருக்கோ அவர் பண்டிதர், பண்டிதர்னு சொல்லி சொல்றோம், பிராமணன் சொல்லி சொல்றோம். இதுல எல்லாம் ஒரு மகாங்கிற உபசர்க்கத்தை சேர்த்துட்டீங்க, மகா அப்படிங்கிற ஒரு விசேஷத்தை சேர்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. சிறப்பு மகா, மகா பண்டிதன், மகா பிராமணன் அப்படின்னு சொல்லி சொன்னா உண்மையாவே அவனை நம்ம கிண்டல் பண்றோம், திட்டுறோம்னு அர்த்தம். இதெல்லாம் வஞ்ச புகழ்ச்சி அணியில சொல்ற ஒரு விஷயங்கள், அப்படிப்பட்ட ஒரு விஷயமா ஆயிடுவாங்க. அந்த மாதிரியான இந்த விசாரத்துல இந்த மாதிரி எந்த இடத்தையும் தொய் வராம சரியான அந்த சூப்பர் ரிலேட்டிவ் கிரேட்னஸ் சொல்லப்படக்கூடிய சம்பந்தமே இல்ல, எதனோடும் அந்த சம்பந்தம் அந்த 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 மேன்மையானது எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, எதனோடும் சம்பந்தம் இல்லாததான மேன்மையாது. சம்பந்தம் இருந்தாலே கம்பாரிட்டிவ் வந்துருதுங்க. சம்பந்தம் இருந்தாலே சம்பந்தப்படுத்தி பார்ப்போம், அதுக்கும் இதுக்கும், இதுக்கும் அதுக்கும் அப்படின்ட்டு. இது அந்த மாதிரியான சம்பந்தமே இல்லாததா இருக்கிறதுனால எல்லாத்தை காட்டிலும் மேன்மையானது அப்படின்னுட்டு. ஏன், என்ன தவிர வேற ஒண்ணு இருந்தனா சம்பந்தப்படுத்தி பாக்கிறதுக்கு ஒரு நிலை உண்டாக முடியும். அப்படி என்ன தவிர வேற ஒண்ணுமே இல்லாத நிலைக்குத்தான் அந்த சூப்பர் ரிலேட்டிவ் கிரேட்னஸ் சொல்லப்படுற அந்த எல்லாத்தையும் கடந்ததான மேன்மை. அந்த எல்லாத்தையும் கடந்ததான மேன்மையை அடையறதுக்கு என்ன வழி? ஏன்னா அதுக்கு தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கோம். அப்ப அதுக்கு என்ன வழி அப்படின்னா, தஸ்மாத் சாஸ்திரம் ஏவ பிரமாணம் தே காரிய காரிய வஸ்திதோ அப்படிங்கிறார் பகவான் பகவத்கீதையில. அதனால உனக்கு சாஸ்திரம் தான் பிரமாணம். இந்த உலகத்துல காரிய காரிய அகாரிய வஸ்திதோ, காரியமும் அகாரியமும், எப்படி செய்யணும் எப்படி செய்யக்கூடாது, எது செய்யணும் எது செய்யக்கூடாது, எது நல்லது எது சரியில்லாதது, இந்த மாதிரியான விசாரத்துக்கு எல்லாத்துக்கும் சாஸ்திரம் தான் பிரமாணம் அப்படிங்கிறார் பகவத்கீதையில. அந்த மாதிரி அந்த சாஸ்திரமானது எனக்கு இந்த மேன்மை அடையறதுக்கு எப்படி காரணமா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரியான ஒரு மேன்மையான நிலை இருக்கு அப்படிங்கறத எனக்கு தெரியக்கூடியது எதுனால, சாஸ்திரத்தினால மாத்திரம்தான். இந்த மாதிரியான ஒரு மேன்மையான நிலை இருக்கு அப்படிங்கறது எனக்கு தெரியறதே சாஸ்திரத்தினால மாத்திரம்தான். பரம்பரையா கேள்விப்பட்டாலும் அந்த பரம்பரையா சொன்னவங்களுடைய மூலத்தை போய் பார்த்தோம்னா, எனக்கு இந்த சாஸ்திரத்துல எல்லாம் தெரியாது, எங்க வீட்டுல பக்கத்துல ஒரு வயசானவர் இருந்தாரு, அவரு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. சரி, நல்லது, அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, அவருக்கு யார் சொன்னது? எனக்கும் தெரியாதுப்பா, எங்க சித்தப்பா சொன்னாருப்பா எனக்கு அப்படின்மா. சித்தப்பாட்ட போய் கேட்டு பாருங்க. அப்படியே போனீங்கன்னா சாஸ்திரத்துல மூலத்துல வந்து நிற்கும். இந்த விசாரத்துக்கு ஆதாரமா இருக்கிறது அவங்க பரம்பரையில படிச்சிருந்தாலும் சரி, பரம்பரையில படிக்காம இருந்தாலும் சரி, இந்த சாஸ்திரம் இந்த ஞானம்னு ஒன்னு இருக்கு, ஆத்மான்னு ஒன்னு இருக்கு அப்படிங்கறதுக்கு அடிப்படையானது சாஸ்திரம் தான். ஒரு விஷயம் இருக்கிறதுக்கு அடிப்படையான ஞானத்தை கொடுக்கறது சாஸ்திரம்னா, அதை அடையறதுக்கான வழியை நம்ம எங்க தேடணும் அப்படின்னு கேட்டா சாஸ்திரத்துல மாத்திரம் தான் தேட முடியும். அப்படி இல்லாம நாம வெளியில போட்டு தொலைச்ச ஒரு பொருளை ரூம்குள்ள உட்காந்து தேடிட்டு இருக்க முடியாது, இங்கதான் வெளிச்சம் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னுட்டு. அந்த மாதிரி இருக்க முடியாது. ஏன்னா எனக்கு பிடிச்ச சித்தாந்தங்கள் பலது இருக்கு, என்னோட வாழ்க்கையில எனக்கு பிடிச்ச விஷயங்கள் பலது இருக்கு, அதனால அது மூலியமா நான் தேடிடலாம் அப்படின்னு நினைச்சேன்னா, ஏன்னா எனக்கு பிடிச்சது, எனக்கு அதுதான் பொருந்துறது, என்னால அதுதான் கடைபிடிக்க முடியும் அப்படிங்கறதுனால, அதனால நான் அந்த ஞானத்தை அடைஞ்சிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது முடியாது. ஏன்னா நீங்க ரூம்குள்ள தேடுற மாதிரி, வெளியில தொலைச்ச விஷயத்த ரூம்குள்ள தேடுற மாதிரி, இப்ப எங்க தொலைச்சீங்களோ அங்கதான் தேடணும், அதுதான் முறை. அந்த ஞானத்தை அடைஞ்ச எது இடம் எதுவோ, இந்த மாதிரி ஆத்மான்னு ஒண்ணு இருக்குன்னு ஞானத்தை அடைஞ்ச இடம் எதுவோ, அந்த இடத்துல தான் அதுக்கான வழியும் தெரியணும். அந்த ஞானத்தை அடைஞ்ச இடம் எது, ஆதாரம் எது? சாஸ்திரம். அப்ப அது வழி தெரிஞ்சுக்கிறதுக்கான வழி எது? சாஸ்திரம். கேள்வி எங்க இருக்கோ அங்கதான் பதிலும் இருக்கு அப்படிம்பாங்க. அதுக்கு அர்த்தம் இதுதான், கேள்வியிலேயே பதில் இருக்கு அப்படின்னு கேள்வியே நோண்டிக்கிட்டு இருப்பான். கேள்வியில என்ன பதில் இருக்கு? கேள்வி பிறந்த இடத்துலதான் பதில் இருக்கு. கேள்வி பிறந்த இடத்துல பதில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம்? அது இதெல்லாம் புரிஞ்சுக்காம என்னது ஏதாவது சொல்லிப்படுறது. கேள்வியில பதில் இருக்குன்னா கேள்வி என்ன பாருங்க, வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் யுவர் நேம், எத்தனை தரம் கேள்வி கேட்டாலும் அதே வாட் இஸ் யுவர் நேம் தான். ஹூ ஆர் யூ, ஹூ ஆர் யூ, ஹூ ஆர் யூ, ஹூ ஆர் யூ, எத்தனை தரம் கேட்டு பார்த்தாலும் ஹூ ஆமை, ஹூ ஆமை, ஹூ ஆமை, ஹூ ஆமை, கேள்வியில கேட்டு பாருங்க, எத்தனை தரம் வேணும் கேட்டு பாருங்க, ஹூ ஆமை, நான் யார், நான் யார், நான் யார் கேட்டு பாருங்க. என்ன புதுசா வந்துற போது, நான் முன்னாடி முட்டாளா இருந்தா அதே முட்டாளம் தான் பதில் வரும், இன்னும் வேற எதுவும் வந்தா வர போறது இல்லையே. அப்போ நான் யாருன்ற விசாரத்துக்கு கேள்வி மூலம் அப்படின்னு கேள்வியில பதில் இல்ல உங்களுக்கு, கேள்வியில பதில் இல்ல, நான் யாரா இருக்கட்டும் இல்ல வேற எந்த இதையும் கேள்வியில பதில. கேள்வியோட மூலம் எது, எங்க இருந்து உதிக்குது? உதிக்கும் இடத்தில் ஒடுங்கி இருத்தல் அது கர்மம் ஞானமும் உந்திப்பார, அது பக்தி யோகமும் உந்திப்பார அப்படிங்கிறார். உதித்த இடத்தில் அந்த கேள்வி உதிக்கிற இடம் எங்க, அதுதான் நமக்கு ஆதாரம். அந்த ஆதாரத்தை விசாரம் பண்றதுக்கு தான், மத்த எல்லாத்தையும் விளக்கறதுக்கு தான் இந்த மாதிரியான சாஸ்திரத்துல தெளிவானது கொடுக்கிறது. ஏன்னா சாஸ்திரம் நமக்கு அந்த பிரம்மத்தை பரம்பிரம்மத்தை பத்தி பரம்பொருளை பத்தி கொடுக்கறது, ஞானத்தை கொடுக்கறது. விஷயம் சொன்ன, பிரமேயம் விஷயம், பிரமாணம் வழி, பிரமாத்தா நான் அறிபவன். இப்படி மூணு விஷயம் இருக்கு, பிரமாத்தா அறிபவர், பிரமாணம் அறிபடு முறை, பிரமேயம் விஷயம். பிரமாத்தாங்கிற இடத்துல லட்சணம் இருந்தது முன்னாடி, அந்த பிரமாணத்தை அந்த பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டதா, அந்த பிரமாணத்தை எது கட்டுப்பட்டதா இருக்கு, லட்சணத்துக்கு கட்டுப்பட்டதா இருக்கு அப்படின்ட்டு. அந்த லட்சணம் மூலியமா பிரமாணத்தை தெரிஞ்சுன்னு, அந்த பிரமாணம் மூலியமா நான் வந்து விஷயத்துல பிரவர்த்தி செய்யறேன். இப்போ வெளி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இது சரி. வெளி விஷயங்களை பானை அப்படின்னு சொல்லி சொன்னா, பானை, பானைன்னா என்ன? பிரமாணம். எது பானை தெரிஞ்சுக்கிறதுக்கு? பிரமாணம் கண்ணு. கண்ணுங்கிற இந்திரியம் மூலியமா பானைய பார்க்க முடியும், பானைய தெரிஞ்சுக்க முடியும். கைங்கிற இந்திரியம் மூலியமா தடையை பார்த்து புரிஞ்சுக்க முடியும். காதால பானைங்கிற விஷயத்த நான் தெரிஞ்சுக்க முடியுமா? பானை அப்படிங்கிற ஒரு சொல்லுடைய வரையா எப்படி இருக்கோ அதெல்லாம் தான் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர பானையுடைய ஞானம் எனக்கு உண்டாக முடியாது காதுனால. அப்போ அது இந்திரியம் இல்ல. நாக்குனால சுவச்சு பானையை நான் தெரிஞ்சுக்க முடியாது. நாக்குனால தடவி பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்பவும் கூட அது வந்து என்னது துவகேந்திரியம் தான் அதுவும். ஆனா சுவச்சு பார்த்து நான் பானையை தெரிஞ்சுக்க முடியாது. மூக்குனால நுகர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப இதெல்லாம் பிரமாணம் இல்ல அந்த பானையை அறியறதுக்கு. கண்ணும் தொட்டு பாக்குற தொடு உணர்ச்சியும் தான் இந்த பிரமாணம் பானையை தெரிஞ்சுக்கிறதுக்கு, பானை முதலிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த மாதிரி சாஸ்திரம் இங்க பிரமாணம் எதை தெரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போ விஷயத்தை தெரிஞ்சுக்கிற மாதிரி அந்த பிரம்மத்தை நமக்கு உணர்த்துறது சாஸ்திரமா அப்படின்னு கேட்டா அப்படி இருக்க முடியாது. ஏன்னா விஷயமாக தெரிஞ்சுக்கப்பட்ட எல்லாமே எதுவா இருந்தாலும் இந்த உலகத்துல விஷயமா எதை நீங்க பார்த்தாலும் சரி, பானைய பாருங்க, பானை அதே நிலையில பகவான பாருங்க, ரெண்டுமே ஒண்ணுதான். ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசமும் இல்ல. பானைய பார்க்கக்கூடிய அதே நிலையில தான் நீங்க பகவானையும் பார்ப்பீங்க. விஷயமா விஷயமா பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா விஷயம் விஷமம் பிரச்சனை தான். விஷயம் அப்படிங்கறதே விஷம்தான். விஷமம்னா பிரச்சனை, விஷம் தான். பகவான் வாசகரோட விஷம்னு சொல்லி விஷயம்ங்கிறதே ஒரு விஷம், பயங்கரமான விஷம். ஏன்னா விஷமானது விஷத்தோடையும் கூடுது கொடுமையானது அப்படிங்கிறாரு. விஷயம் எப்படிப்பட்டது? விஷத்தை காட்டிலும் கொடுமையானது. ஏண்டா அப்படின்னு கேட்டா விஷமானது அந்த 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 க்ஷணத்துல அந்த சாப்பிட்டா அந்த உணர்ச்சி அந்த அதை அனுபவிச்சா தான் நம்மள நம்ம உடம்புல ஏத்திண்டாலும் நம்ம வந்து அதை சுவைச்சாலோ தான் நம்ம அனுபவிச்சாலோ தான் அது வந்து நம்ம வந்து அழிக்கும். விஷயம் அப்படி இல்ல, பாக்குறவனையும் அழிச்சிடும். அந்த மாதிரி பானையும் பகவானையும் சமப்படுத்துறோமா? இதுதான் வேதாந்திகளோட பெரிய பிரச்சனை. இதனால்தான் எனக்கு வேதாந்தம் அப்படிப்பட்ட வேதாந்தமே வேண்டாம்னு சொல்றவங்களும் இருக்காங்க. பகவானையே தள்ளி கொடுக்கிற வேதாந்தம்னா எனக்கு அந்த வேதாந்தம் வேண்டாம். பகவான ஒதுக்கல, பகவான விஷயமா ஆக்கினீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த பகவான நீங்க பகவானா நீங்க பாக்கல. பிரச்சனை உங்களுடையது, என்னுடையது இல்ல. வேதாந்தம் நமக்கு பகவான விஷயமாக்குறத கத்து கொடுக்கல. பகவான விஷயமா ஆக்கினீங்கன்னு சொல்லி சொன்னா வந்துட்டு போற பகவான், கண்ணு முன்னாடி வந்துட்டு போற பகவான் அந்த பானை மாதிரி தானே தவிர அந்த பானையை தவிர வேறு மேன்மையான நிலை இல்ல. பிரச்சனை யாரு பண்றது? பகவான பெருமையா நினைச்சுக்கிற நீங்க பண்றீங்க. நாங்க பகவான் அப்படி ஏத்துக்கல. பின் எப்படி ஏத்துக்கிறீங்க? அனன்யஸ் சிந்தையந்தோ மாம் பகவான் பகவத்கீத தானே சொல்றாரு. பகவானோட வாக்குனாலேயே வர்ற வார்த்தை அது. யாரு என்ன அனன்யஸ் சிந்தையந்த, வேறுபடாததாக என்னிலிருந்து தன்னை வேறுபடாததாக தன்னிலிருந்து என்னை வேறுபடாததாக யார் ஒருத்தர் பாக்குறாரோ அப்படிப்பட்டவர்தான் ஏ மாம் பருவி உபாசதே அப்படிங்கிற. யார் என்னை உபாசனை செய்கிறார்கள், என்னை நினைக்கிறார்கள், என்னை சிந்திக்கிறார்களோ அவர்கள் தான் பக்தர்கள்லயே சிரேஷ்டமான பக்தர்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ விஷயம் அப்படின்னு பார்த்தா அது விஷம், அது அழிச்சிடும். அதனால பகவானையும் கூட விஷயமா பார்க்கல. அப்ப பிரமாணம் என்னத்துக்கு? பிரமாணம் எதுக்கா இருக்க முடியும்? அப்போ உங்களுடைய சாஸ்திரமானது என்னத்துக்கு பிரமாணமா இருக்க முடியும்? பிரமாணம்னு சொல்லி சொன்னா பிரமேயத்துக்கான காரணம், பிரமேயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான காரணம் பிரமாணம். அப்போ சாஸ்திரமானது அந்த பிரம்மத்தை பிரமேயமா தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னா அப்ப இதை படிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா இப்ப இந்த விசாரம் எதுக்கு? இந்த சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கான அவசியம் என்ன? இந்த சாஸ்திரத்தை பிரவிற்த்தியே இருக்க முடியாது. ஏன் அதுவும் விஷயமா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னா நான் சாஸ்திரத்தை படிச்சுட்டு என்ன பண்றது? நான் ஏற்கனவே முன்னாடியே நீங்க தான் சொன்னீங்க சாஸ்திரம் படிக்கணும் சாஸ்திரம் படிக்கணும்னு. இதுக்கு முன்னாடி நான் போட்டு அழகா தியானம் பண்ணிட்டு இருந்தேன், நான் அதுவே பண்ணிட்டு இருந்திருப்பேன்ல. நான் இல்ல வேற எதையாவது வேலை பண்ணிட்டு இருந்திருப்பேனே. இப்போ சாஸ்திரம் படின்னு சொல்லி போட்டு இந்த சாஸ்திரத்தை கத்து கொடுக்கறன்னு ஆரம்பிச்சுட்டு இந்த சமஸ்கிருதம் திரும்ப கஷ்டப்பட்டு சமஸ்கிருதத்தை படிக்க முயற்சி பண்ணிட்டு கடைசியில என்ன, உனக்கு சாஸ்திரம் விஷயத்தை சொல்லியே கொடுக்காது அப்படின்னா இதோட ஏமாத்தம் வேற என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா அப்படி இல்ல. அந்ய வியாபிருத்தியா அதத் வியாபிருத்தியா அப்படின்னு சொல்லி இந்த சாஸ்திரமானது நமக்கு பிரம்மத்தை போதிக்கலன்னு சொல்லல, நானு பிரம்மத்தை விஷயமா போதிக்காது அப்படிங்கிற. அப்ப எப்படி போதிக்கும்? எது பிரம்மம் அல்லையோ எது பிரம்மம் இல்லையோ அந்த பிரம்ம அல்லாத ஒரு நிலையை நமக்கு போதிக்கும். இந்த பிரம்மமானத நீ இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்க, இது இப்படி இல்ல. நேதம் எரிதம் உபாசதே கேனோபனிஷத் சொல்றது. நீ எதை உபாசனை பண்றியோ எதை விசாரம் பண்றியோ பிரம்மன் இதை நினைச்சுட்டு இருக்கியோ அது இல்ல பிரம்மன். அதுக்கு ஒவ்வொரு இந்திரியத்தையும் எடுத்து அந்த இந்திரியத்துடைய விஷயம் ஆகாதது அப்படின்றத காமிச்சு அந்த இந்திரியத்தை எது விஷயம் பண்றதுங்கிறத காமிச்சு அந்த பிரம்மத்தை நிரூபிக்கிறது. எச்சக்ஷுஷா நபஷ்யதே நச்சூமிஜ பஷ்யதே ததே பிரபத்தம் வித்தி நேதம் உபாசதே. கண்ணுனால எதை பார்க்க முடியாதோ கண்ணை எது பார்க்குதோ அதுதான் பிரம்மம். நீ எதை உபாசனை பண்றியோ அது இல்ல. எது ஸ்ரோத்ரேன சுத்தம் ஏன ஸ்ரோத்தகம் இதம் சுத்தம் தலைவத்தமத்தும் வித்தி நேரம் இதம் பாசதே. எது காதுனால கேட்க முடியாதோ ஆனா காதை எது கேட்கறதோ அதுதான் பிரம்மம். நீ எதை உபாசனை பண்றியோ நினைக்கிறியோ அது பிரம்மம் இல்ல. அப்புறம் மனசு, இந்த இந்திரியங்கள்லாம் உற்றுங்க. என் மனசா நமனுத்தேனாகு மனோமதம் தலைவர் பிரம்மத்தம் வித்தி நிறம் மிதம் பாஸ்தே அப்படிங்கறது. எது மனசுனால பார்க்க முடியாதோ ஆனா மனசை எது பார்க்கறதோ அதுதான் பிரம்மம். நீ எதை உபாசனை பண்றியோ அது இல்ல அப்படின்னு ஒண்ணு ஒண்ணுத்தையும் நிராகரிக்கிறது. இப்படித்தான் நமக்கு அத்தியாவர்த்தி, இது பிரம்மம் இல்ல நீ இதை நினைச்சிருக்கி அது பிரம்மம் இல்லன்னு நமக்கு உபாசனை பண்றது. இப்படி பண்ணினா நமக்கு ஞானம் உண்டாக முடியுமா? இந்த டேபிள்ல, இந்த டேபிள்ல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. எதனுடைய இன்மை இருக்கு கேளுங்க, எதனுடைய இன்மை இருக்கு? பானையுடைய இன்மை இருக்கு, இருக்கா? இருக்கு. ஸ்பூனுடைய இன்மை இருக்கு, கிளாஸினுடைய இன்மை இருக்கு, ராக்கெட்னுடைய இன்மை இருக்கு, ஏரோப்ளைனுடைய இன்மை இருக்கு, மூணாவது கிரகத்தோட இன்மை இருக்கு, நாலாவது கிரக என்ன வேணாலும் சொல்லலாம். இந்த இன்மை என்ன தானா என்ன வேணாலும் சொல்லலாமே. இப்ப நான் எத்தனையும் விளக்குறது, இதெல்லாம் நீக்கினா, இதெல்லாம் நீக்கினா, இதெல்லாம் நான் ஏத்தி பார்த்துட்டு இருக்கணும், இதெல்லாம் நீக்கினா எனக்கு இந்த டேபிள் காலியா இருக்குன்னு தெரியும். அப்படின்னா முடியுமா? அந்த உலகத்துல டேபிள் காலியா இருக்கிற ஞானம் உங்களுக்கு உண்டாக முடியுமா? பிரம்மத்துடைய ஞானம் உண்டாக முடியுமா? விசாரம் பண்ணி பார்த்தா இதெல்லாம் இல்ல, இதெல்லாம் இல்லன்னு நான் வாழ்க்கை ஃபுல்லா இதெல்லாம் இல்ல, இதெல்லாம் இல்ல, இதெல்லாம் இல்லன்னா பண்ணிட்டு இருக்க முடியுமே தவிர பிரம்ம ஞானமானது உண்டாக முடியாது. அப்படின்னா அப்படி இல்ல, பொதுவா உலகத்துல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் கிளாசிஃபை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற பாகுபாடு பகுத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில நம்ம பாக்குறோம். நம்ம உலகத்தை பாக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா பகுத்தான் பாக்குறோம். இந்த பகுத்தலைத்தான் அவன் பண்ணிருக்கான் தர்க்கசாஸ்திரத்தை, தர்க்கசாஸ்திரக்காரங்க பண்றது இந்த பகுத்தலைத்தான். உலகம் இப்படிப்பட்டது, இந்த ஏழு வகையில அடங்கிடும், உலகத்துல இருக்கிற எல்லாமே இந்த ஏழு வகையில அடங்கிடும். அப்போ நீங்க பாக்குறீங்க, என்னத்தை பாக்குறீங்க? விஷயம். விஷயமா? அது திரவியத்துல வந்துடுது. இல்ல அதனுடைய ரூபம், அது வந்து குணத்துல வந்தாச்சு. அப்படின்ட்டு ஒன்னு ஒன்னத்தையும் ஒரு ஆறு பாகமாகவோ ஏழு பாகமாகவோ மூணு பாகமாகவோ ரெண்டு பாகமாகவோ பிரிச்சு விட்டுறீங்க. அந்த பாகத்துல அதை கொண்டு போய் போட்டுறீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க வேதாந்திகள்? இது என்னது? பானை. இது என்னது? பேட்டரி. இது என்னது? புஸ்தகம். இதெல்லாம் என்னது? அசத்து. முடிஞ்சு போச்சு. நீ யாரு? நான் பிரம்மம் சத்து. ரெண்டே பாகம் முடிஞ்சு போச்சு. அந்த ரெண்டாவது பாகம் இங்க இல்ல, அவ்வளவுதான். நான் வேதாயத்தையும் பார்க்க வேண்டாம், இதுல இது இல்ல அது இல்ல இது இல்லன்னு பார்க்கவே வேண்டாம். நான் அதிஷ்டானத்தை ஆதாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு, இதனுடைய ஆதாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் வேற எதையும் பார்க்கவே வேண்டாம். அசத்தானது இது மேல இல்லடா அப்படிங்கறத பார்த்துட்டாலே முடிஞ்சு போச்சு, எனக்கு அந்த ஆதாரத்துடைய ஞானமானது அடைஞ்சிடுவேன். அப்படி அந்த ஏற்றி பார்த்த நிலையை நீக்கிறதுக்கான முயற்சிய முறைய நமக்கு சொல்லிக் கொடுக்கறது வேதாந்த சாஸ்திரம். அதனால வேதாந்த சாஸ்திரமானது நமக்கு பிரமாணம். எதுக்கு? பிரமேயமான பிரம்மத்துக்கு. அப்ப வேதாந்த சாஸ்திரம்னால பிரம்மத்தை அடைஞ்சிடுவேனா நானு? இல்ல. அப்ப திருப்பியும் எதுக்கு படிக்கணும்? வேதாந்த சாஸ்திரத்தினால பிரம்மத்தை அடைய முடியாதுன்னா அப்ப வேதாந்தத்தை படிக்கிறதே பிரயோஜனம் இல்ல. அப்ப என்ன பண்ண முடியும் வேதாந்த சாஸ்திரத்தினால? வேதாந்த சாஸ்திரம் என்னதான் பண்றது அப்படின்னா அடையறதுன்னு சொல்லி சொன்னாலே பிரச்சனை. எத் எத் கிருதகம் தத் தத் அனித்யம். தர்க்கசங்கரத்துல படிப்பீங்க, தர்க்கசாஸ்திரத்துல. எத் எது கிருதகம், எது எதெல்லாம் செய்யப்பட்டதோ தது தது அனித்யம், அதெல்லாம் அனித்யம். அடையப்பட்டது பிரம்மம்னு சொல்லி சொன்னா அது விடுபட்டும் போகும் நம்மள இருந்து. கஷ்டப்பட்டு இவ்வளவு எல்லாத்தையும் விட்டு போட்டு இங்க வந்து உட்கார்ந்து நம்ம சாதனை பண்ணி நம்ம அடையணும்னு பார்த்தா அது நம்மளை விட்டு ஓடி போயிடும் கொஞ்ச நாள்ல. என்ன பிரயோஜனம்? மோட்சம் அனித்யம் ஒத்துக்க மாட்டாங்க. எந்த சாஸ்திரக்காரங்களும் மோட்சம் அனித்தியம் ஒத்துக்கிறது இல்ல. வேதாந்திகள், அத்வைத வேதாந்திகள் மாத்திரம்ல, எந்த சாஸ்திரக்காரங்களும் மோட்சத்தை அனித்தியமா ஒத்துக்க முடியாது. அப்புறம் அது கஷ்டப்பட்டு பிரயோஜனமே இல்லையே. அப்போ மோட்சமானது அனித்தியமாயிடும், அது அடையப்பட்டதுன்னா. பிராப்தியமா இருந்ததுன்னா சரி, பிராப்தியமா இல்ல உண்டு பண்றேன், இல்லாத ஒரு மோட்சத்தை உண்டு பண்றேன், இல்லாத ஏதாவது பண்ண முடியுமா? இல்லாத ஒண்ணுமே பண்ண முடியாது. உத்பாத்தியம்னு சொல்லி சொன்னாலும் திருப்பியும் அது உண்டாக்கப்பட்டது. களிமண்ல இருந்து பானை உண்டு பண்ண மாதிரி என்னுடைய அழுக்கான மனசிலிருந்து அதை நான் வந்து இந்த தூய்மையான மனசிலிருந்து, தூய்மையான மனபாகத்திலிருந்து நான் வந்து மோட்சத்தை உண்டு பண்றேன்னு சொன்னா உண்டு பண்ணப்பட்டதானது அனித்தியமாயாச்சு. திருப்பியும் அனித்தியம் தோஷம் வந்தாச்சு. மோட்சமானது அனித்தியம். அப்போ அடையப்பட்டதா இருக்க முடியாது மோட்சம், உண்டு பண்ணப்பட்டதா இருக்க முடியாது மோட்சம். மூணாவது சரி, ரெண்டு வழியும் இல்லனா விகாரியமா எடுத்துட்டு போறேனே, மாற்றமா எடுத்துட்டு போறேனே, பாலு தயிரா மாறுது, அந்த மாதிரி நான் பிரம்மமா மாறிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அது முடியாது. விகாரியமும் எடுத்துக்க முடியாது. விகாரியம் ஒன்னு இன்னொன்னுல மாறித்து, ஒன்னு இன்னுவா இன்னொன்னா மாறித்து அப்படின்னு சொல்லி சொன்னா மாறின நிலை இருக்குல்ல அது அனித்தியத்தை தான் கொடுக்கறது. ஒன்னு, நீ முழுசா பிரம்மமா மாறுவியா இல்ல பாதி பிரம்மமா மாறுவியா? என்னவா எப்படி மாறுவ? கோழி பாதி பொறிக்கிறதுக்கு, பாதி குஞ்சு பொறிக்கிறதுக்கு, பாதி குழம்பு வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒத்துக்க முடியுமா? கோழியோடைய முட்டைய பாதி வந்து குஞ்சு பொறிக்கிறதுக்கு, பாதி ஆம்பளை போடுறதுக்கு ஒத்துக்க முடியாது. அப்போ தப்பு. அப்போ அதுவும் இருக்க முடியாது. நாலாவது வகை கர்மம்னு சொல்லி சொன்னா, இந்த கர்மமானது நாலு வகைப்பட்டதாதான் இருக்க முடியும். ஒன்னு உத்பாத்தியம், ரெண்டாவது பிராப்தியம், மூணாவது விகாரியம், நாலாவது சம்ஸ்காரியம். சம்ஸ்கரிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு விஷயத்துல சில விஷயங்களை ஏத்தியோ இல்ல சில விஷயங்களை நிராகரிச்சோ சம்ஸ்காரம்ன்றது. சம்ஸ்காரம்ன்றதுன்னா இப்ப பாத்துக்கோங்க, சாஸ்திரத்தை சொல்லப்பட்ட உதாரணத்தை நான் ஒன்னும் சொல்லல. இப்போ ஒரு ஒரு கண்ணாடி இருக்கு, கண்ணாடி வந்து நம்ம முகத்தை பிரதிபலிக்கல, ஏன், அதுல அழுக்கு இருக்கு. என்ன பண்ணணும், அழுக்க தொடக்கணும், அது சம்ஸ்காரம். அழுக்க தொடச்சா பிரகாசம் வருது. அந்த மாதிரி என்னுடைய மனசுல இருக்கிற அழுக்க நான் தொடச்சிட்டேன்னா அது தானாவே பிரகாசிக்கிறது, அவ்வளவுதானே, முடிஞ்சு போச்சு. சம்ஸ்காரியம்னு சொல்லி சொன்னா அதுவும் கூட மோட்சத்தை அனித்தியமா தான் ஆக்கும். ஏன்னா மோட்சம், அந்த மோட்சமானதுன்றது யாரு, பரப்பிரம்மம். பரப்பிரம்மம்னா நானு, நான் நித்திய சுத்த புத்த முக்த சுபாவம்னு சொல்லி சாஸ்திரம் திருப்பி திருப்பி சொல்றது. நித்தியமா இருக்கிறது, நித்தியமா இருக்கிறதுனால அடையப்பட முடியாது, மாற்றமா இருக்க முடியாது, அது உற்பத்தி பிராபியமா இருக்க முடியாது, உற்பத்தியா உற்பத்தியமா இருக்க முடியாது, செய்யப்படுவதா இருக்க முடியாது. அதே மாதிரி சுத்தமா இருக்கிறதுனால சம்ஸ்காரியமாவும் இருக்க முடியாது. அதனால இந்த நாலு வகையான கர்மத்தையும் நிராகரிச்சிட்டோம். நாலு வகையான கர்மத்தையும் நிராகரிச்சுட்டு நான் இன்னும் சாஸ்திரத்துல முதல் வாக்கியத்துக்கே போகல, ஆதாரத்தை பில் பண்ணிட்டு இருக்கேன். நாலு வகையான கர்மத்தையும் நிராகரிச்சுட்டு இப்ப இந்த பிரமாணி மூலியமா என்னத்தை அறிவேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த பரபிரம்மத்தை அந்த நானை அறிகிறதுக்கு நாலாவும் இருக்க முடியாது. இது முதலா நிராகரிச்சிட்டோம். அடுத்தது இந்த நாலு வகையில இல்லாததா அஞ்சாவது வகையான்னு சொன்னா அதையும் ஏத்துக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயமும் இந்த உலகத்துல இல்ல. உலகத்துல இல்லாத ஒரு விஷயத்த நாம வந்து நம்ம தலையில பூத்தினாலும் ஒத்துக்க முடியாது. சாஸ்திரம் வந்து சூரியன் இந்த பக்கம் இல்லப்பா அந்த பக்கம் தான் உதிக்கிறதுன்னு தவறான திசையை காமிச்சது அப்படின்னு சொல்லி சொன்னா, பிராச்சியில இல்ல அது தட்சிணத்தை தான் உதிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளால ஒத்துக்க முடியாது. அந்த மாதிரி இங்கேயும் இந்த இல்லாட்டி நெருப்பு எப்படிப்பட்டது, குளிர்மையானது அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம ஒத்து போவோம். அந்த மாதிரி தவறான ஒரு அறிவை யாரு சொன்னாலும் ஏத்துக்க முடியாது, சரியான ஒரு அறிவை யாரு சொன்னாலும் ஏத்துக்கணும். இதுதான் சாஸ்திரத்துடைய முறை. அந்த முறைப்படி இந்த இடத்துல நமக்கு சரியான அறிவை கொடுக்கறது சாஸ்திரம் மாத்திரம்தான். அப்படிப்பட்ட சாஸ்திரத்துல பிரவருத்தியானது பண்ணணும். அதுக்குதான் ஆரம்பிக்கிறார், ஸ்லோகத்தை ஆரம்பிப்போம். அகண்டம் சச்சிதானந்தம் அவாங் மனசகோச்சரம் ஆத்மானமகிலாதாரம் ஆஶ்ரயே வீஷ்ட சித்தயே. அகண்டம் சச்சிதானந்தம் அவாங் மனச கோச்சரம் அவாங் அமனச அவாங் மனச கோச்சரம் ஆத்மானம் அகில ஆதாரம் ஆஶ்ரயே அபீஷ்ட சித்தயே. இதுதான் பதத்துடைய விவச்சரம். இதுக்கு பேரு மங்களாச்சரணம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த விசாரணத்தை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.